ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி ஆன்மீக சொற்பொழிவு. தலைப்பு கழிநெடில். வழங்குபவர் திரு சிவ குஞ்சிதவாதம் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
அவை குரல் உணர்வதற்கு எளிதான பாடல்கள் தான். ஆகவே அவற்றின் பொருளை நான் வந்து ஒரு தொகுப்பாக சுருக்கமாக சிந்தித்து, ஏற்கனவே இரண்டாவது பாடலிலும் அதுபோல ஆறாவது பாடலிலும் இடம்பெற்ற தசகாரியம் என்ற அந்த செய்தி குறித்த விளக்கத்தினை இந்த வகுப்பிலே பார்க்க வேண்டும் என்று ஐயா அவர்கள் படித்துள்ளார்கள். ஆகவே இறுதி இரண்டு பாடல்களை நாம் ஒரு தொகுப்பாக பார்க்கிறார்கள். பதந்தோருமாக சொல்தோறும் பொருள் பார்த்து அப்படிதான் இருக்கும் பாடல்கள் பார்த்தோம். அந்த மாதிரி பார்த்தால் அதுக்கு நேரம் ஆகிடும். அதுவே அதுக்கு ஒரு திரண்ட கருத்தாக பார்த்து அமையலாம் என்றால், அந்த பாடல்கள் எளிதாக உணர்வுபூர்வபூர்வமான செய்திகள், தத்துவ கருத்துக்களை ஆழமாக சென்று சொல்வது போல் இல்லாமல் அது தொகுப்பாக சொல்லக்கூடிய பாடல்கள். ஆகவே அவற்றை தொகுப்பாக பார்ப்பது பொருத்தமாக இருக்கும். ஒன்பதாவது பாடலை முதல்ல பார்க்கும். அதாவது ஆன்மாக்கள் ஏராளமான பிறகு இருக்கின்றன என்ற செய்தியை கேட்டுவிடப்படுகிறது. முத்தி என்பது அவ்வளவு எளிதாக ஆன்மாவுக்கு கிடைத்துவிடுவதில்லை. அதாவது முத்திக்குரிய தகுதியினை அவ்வளவு எளிதாக ஆன்மா பெற்றுவிடுவதில்லை. அப்படிதான் சொல்லணும். சாமி ஒன்றும் முத்தியை கொடுக்கவாடன்னு சொல்லி அவர் ஒன்றும் ரொம்ப காட்டு பண்ணிக்கிட்டுருக்கிறார். அவர் வந்து எப்போ கொடுப்போம் என்று அவர் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றார். ஏன் மரபிட்டு ஏகினான்னு எந்த காலத்தில் சொன்னார்? ஏகினான்னு சொன்னால நடத்தும் ஏகுவான்னு சொல்லியிருக்கணும். சிந்திப்பவருடைய உள்ள கமலத்தையே தெரிஞ்சு இருந்திருக்கோம். உள்ள கமல உள்ள கமல முதல் பாட்டை பார்த்தவன் தத்துவ தாமரை. அதுதான் வள்ளுவர் பெருந்தாரி மலர் கிட்ட ஏகினான்னு சொன்னாங்க. ஏகுவான் என்று இருந்த காலத்தில் சொல்லணும். அப்ப வந்து சாப்பிட்டு இருக்கோன்னா சாப்பிட்டா கேட்டா சாப்பிட்டேன் அப்படிமா. சாப்பிட முடியாதான் நிகழ்கால வினையாது, அது இறந்த கால வினையாக்கி சாப்பிட்டுட்டேம்மா. ஏன்னா விரைவுபடுத்தி விரைவாக சாப்பிடுவேன் குறிப்பு. அது மாதிரி விரைவாக எழுந்திருவான் என்று குறிப்பிலே ஏகினான் இருந்த காலத்தில் சொன்னார். ஆக அவன் வந்து முக்தி கொடுப்பதற்கு அவ்வளவு விரைவுடன் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கின்றான். ஆனால் ஆன்மாக்களுடைய ஒத்துழைப்பு கிடைப்பது தான் ரொம்ப தாமதமாகின்றது என்றால், அந்த ஆனவமரப்பட்டு அதன் காரணமாக கண்மமும் மாயையும் வேற ஆன்மாக்கு பந்தமாக இணங்கி விட்டதனால் பிறவி தொழிலை ஆன்மாக்கிறார். அதனால வீடு பேர் அவர் அத்தனை அரிதாக இருக்க போய் தான் வள்ளுவர் பேராசன் என்ன சொன்னார், பிறவி பெருங்கடல் என்று சொன்னார். கரை காண முடியாமல் கொண்டே இருப்பதனால அது பெருங்கடல் என்று சொன்னார்கள் சொல்வாங்க. அதனால பிறவிகள் அந்த கடலை வச்சே சொல்ற கடற்கரையோட மனதை கூட எண்ணிவிடலாம். நான் எடுத்த பிறவிகளை எண்ண முடியாது. சின்ன சிறப்புகள் நமக்கு ஞாபகம், எழுகட மணலை அழகில் அதிகம் எனதில பிறவி அவதாரம் என்று நம்முடைய அரங்கு பெருமாள் கூட சொல்கிறார். கடற்கரையின் மனதை கூட அழகித்து விடலாம், அதற்கு மேலும் அந்த கடலை வைத்து ஓமை சொல்கிறார். அந்த கடலினுடைய நீரை கூட முகவையை அளந்து கோரி கோரி எடுத்து அளந்து விடலாம். எத்தனை லிட்டர் நீர் கடல் இருக்கும் கூட அளந்து விடலாம். அளக்க முடியாத செயல், ஆனா அதை கூட செய்து விடலாம். என்னுடைய பிறவியை எத்தனை பிறவியும் அளந்து சொல்ல முடியாது என்று சொல்லிட்டார். அப்படிப்பட்ட பிறவி அத்தனை பிறவி எடுத்து எனக்கு இதற்கு முன்னர் வந்த உடல்லாம் எனக்கு உபகாரம் செய்த உடல்கள் அல்ல. அந்த உடல்கள் எல்லாம் மேலும் மேலும் நான் புதிய உடல்கள் எடுப்பதற்கே அவை கருவியாக அமைந்தன. இந்த பிறவி இப்பொழுது நான் எடுத்துள்ள உடல் தான் இனி மேற்கொண்டு எனக்கு பிறவியே வராதபடிக்கு உபகாரமாக இருக்கின்றது. சிவபுண்ணியத்திற்கு பயனாக நான் பெற்ற உடல் இது. ஆகவே பிறவியெல்லாம் முடிவதற்கு காரணமாக இருப்பது சிவபுண்ணியம் தான். சிவபுண்ணியம் தான் பிறவியை முடிக்கும். ஆமா, சிவபிரகாசம் சொல்லுவார். ஆனா இது முன்னறி காலங்கள் இருக்கீங்க, பொதுவி காலத்துல கடைசி பாட்டை ஒட்டி ஒரு பாட்டு உண்டு, அது சொல்லுவார். முடிவினை உதவு பயன் அப்படின்னு சொல்லுவார். முடிவினை உதவு பயன் எது? சிவபுண்ணியம் தான். பிறவிக்கு ஒரு முடிவை கொண்டு வருகின்ற பயன் எது? சிவபுண்ணியம் தான். அதுதான் பிறவியே முடிந்து போவதற்கு உதவக்கூடியது. அதனால அந்த சிவபுண்ணியத்தின் பயனாக பெற்ற இந்த உடல் தான் இனி மேற்கொண்டு உடல் வராமல் என்னை தடுத்து காத்தது என்று சொல்வார். இந்த உடல் மேலும் உடல் பொருள் ஆகி மூன்றுமே குருமூர்த்திகளிடம் சீடனால் அர்ப்பணிக்கப்படுகின்றது. அது மாதிரி பொருளோடும் ஆவியோடும் சேர்த்து உனக்கே அர்ப்பணிக்க தகுந்த இந்த உடல் தான் எனக்கு உபகாரமாக வந்த உடல். இதுக்கு முன்னா வந்த உடல் தான் பிறவிகளை பெருக்குவதற்கு தான் உதவிச்சு. இந்த உடல் தான் உனக்கு அர்ப்பணித்து பிறவியை முடித்துக் கொள்வதற்கு உதவிய உடல். ஏன் அப்படி நான் அர்ப்பணிக்க சித்தமாக இருந்த போது நீயும் அதை ஏற்றுக்கொண்டார். என்னை பிறர் நன்றி நினைச்சிருக்கலாம், வேற ஆளு நினைச்சிருக்கலாம். ஏன்னா இந்த பிறப்பால் வைணவர். ஆகவே என்னை பிறன் தெரிஞ்சவன் அடியார் வேடமுத்த பரம்பரை வந்தவன் அல்ல, அதனால இவன் திறன் இல்லையா என்று திருவுளத்து கருதாமல் எனக்கும் வந்து சைவர்களுக்கு வழங்கக்கூடிய அந்த நயன திசை வாக்கு திசை ஐயா அவர்கள் சொன்னார்களே பலவிதமான திசை சொன்னார்கள், அதெல்லாம் வழங்கி சிவோகம் பாவனையில என்னை ஈடுபடுத்தி என்னையும் உன்னோடு ஏகனாகி விட்டார், சிவனாகிய உன்னோடு என்னையும் ஏகனாக செய்து விட்டாய். நீங்குவதற்கறிய இத்தனை விரைவுகளும் நான் கடல் மணல கூட எங்கெல்லாம் கடல நீர கூட அளந்திரலாம், அவ்வளவு அளக்க முடியாத விரைவுகளை தந்தது எது தான மலம் தானே, அதனால அது அருந்திரல் மலம், அரிய வலிமையுடைய மலம், அந்த அரிய வலிமையுடைய மலத்தை தீர்த்து உன்னுடைய தீசைகள் மூலமாக ஞானத்தை உண்டாக்கி அந்த அருந்திரல் மலத்தை தீர்த்து என்னை ஆட்கொண்டாய். அதுபோலவே திருமால் ஐந்தரை அளவின் மீது நர்த்தனம் செய்தார், அந்த திருமாலுடைய பத்து விரைவுகளையும் அவரை கடக்க செய்து அவருக்கும் நீதான் முத்தி கொடுத்தாய், அதுபோல எனக்கும் முத்தி கொடுத்திருக்கிறாய் என்று சொல்லி இங்க சொல்லி முடிக்கிறார். அது அந்த திருமால் நெறியிலே போன்று இங்க வந்து அப்படி பாடியிருக்கின்றார், அவர் ரொம்ப சிறப்பு. அதான் சொல்றார் என்னவென்றால், இருங்கடல் மணலை எண்ணினும், இருங்கடல் பெரிய கடல், இருங்கடல் மணலை எண்ணினும் உவர்நீர் இவ்வளவன அலந்திடினும், உவர்நீர் அந்த கடந்தீர் உப்பு நீர் இவ்வளவன அலந்திடினும், இருவினைக்கடல் நீடா எழுத்தையின் உடலம் எண்ணிறந்தன, இருவினைக்கீடா இடத்தின் உடலம் எண்ணிறந்தன, இவை ஒழிய வரும் சிவதர்மம் தண்ணீர், இந்த பிறவிலாம் ஒளிவதற்கு வருவதுதான் சிவபுண்ணியம் சொல்றாங்க, சிவதர்மம் ஒளிய வரைஞ்சி வந்த வரைஞ்சிவ தர்மம் தண்ணீர், உன் திருமுன் வந்தனை செய்து உனக்கு அளிக்க வாய்ப்பை உடலே எனக்கு உபகாரமாகவே வந்திடும் உடல்தான், தெரிஞ்சிவன் அடியார் வேடமுட்டா யான் திறன் என திருவுட கூறாமல் ஏதையே தன்பால் நோக்கோடு பரிசம் சிறந்து பாவனை தொழில் பெருக்கி அருந்திரல் மரம் தீர்த்து அறிவினை திருப்பி விடயங்கள் வழி செல்லும் அறிவினை உன் திருவடியை நோக்கி திருப்பி அறிவினை திருப்பி ஆண்டரூர் கருணையன் கடலே அருந்திரல் மரம் தீர்த்து அறிவினை திருப்பி என்ன சொல்றாரு கருணையன் கடலே அது திருமால பற்றி அடுத்த பாட்டு சொல்லுவார், ஆண்டரூர் கருணையன் கடலே ஆவடு விவசாய அம்பலமான அடியவருக்கு அருள்மானியே இவ்வாறு இந்த முதல் படையிலே இருக்கிறார். எண்ணற்ற பிறவியை நான் எடுத்தேன், அது இந்த பிறவி தான் எனக்கு உபகாரமான பிறவி, ஏன்னா சிவபுண்ணியத்தின் பயனாக வருகின்ற பிறவி, மேற்கொண்டு பிறவிகள் வருவதை சிவபுண்ணியம் தான் தடுத்து நிறுத்தும், பசுபுண்ணியங்கள் பிறவியை தான் தரும், சிவபுண்ணியம் தான் தடுத்து நிறுத்தும், இந்த பிறவியில உனக்கு வந்தனை செய்து உனக்கு அர்ப்பணிக்க வாய்த்த இந்த உடல் தான் எனக்கு உபகாரமாக வந்த உடல் இல்லையா, என்னையும் என்னை திறன் என்று வேற்றால் நினைக்காம எனக்கு நோக்கம் பரிசம் போன்ற தீக்கைகளை செய்து சுயோகம் பாவனையை என்னை ஈடுபடுத்தி உன்னோடு ஏகனாக செய்து விட்டாய் என்று சொல்லி அசீத்தற்கரிய மரத்தை தீர்த்து விட்டாய் என்று சொல்லி போட்டிருக்கிறார். அடுத்த பாடல வந்து இந்த நூலாசிரியரால் போற்றப்படுகின்ற ஆசிரியர் அம்பலவாதம் பேசுகிற அவர்கள் வந்து அவர் ஒரு சிவஞான போதத்திற்கு சிந்தனை உரைன்னு ஒரு உரை செய்துள்ளார், சிவஞான போதத்திற்கு சிந்தனை உரை, சிவஞான போத சிந்தனைன்னு இருக்கு, அந்த உரையினை போற்றி ஆசிரியர் துதிக்கின்றார் அந்த பாடல. அப்போ அவர் வந்து சொல்றார், முந்தும் ஆகமத்தை அரசுரை அண்ணல் மொழிபெருத்து உயர்த்தும் ஒரு புகழா, மூன்று நூல் முதல்வழி சார்பா மூன்று நூல் பொருளும் முறை தெரியாமலே நாடி, முதல்வழி சார்பா மூன்று நூல் பொருளும் முறை தெரியாமலே நாடி நந்தவே எழுதும் முறைதனை உருவாய் நாடிய புறவரை நம்பி, நற்கதி அடையா உயிர்களுக்கிறங்கி நற்கதி கொடுத்திட வேண்டி சிந்தனையாக்கி, அதாவது சிந்தனையாக்கி சிந்தனை உரை என்ற உரை செய்து, அதாவது அரசுரை அண்ணல் என்று குறிப்பிட்டது நிகண்டார், என்ன திருவண்ணைநல்லூர்ல அவர் எழுந்ததுதான் சிவஞான போதத்தை அவர் இயற்றி அருளினார், திருவண்ணைநல்லூர் திருக்கோயிலுக்கு திருவருள் கோயில் நம்ம திருச்சாவுக்கு போயிருக்கிறோம் இல்லையா, ஆகவே அந்த கோயிலுக்கு பேர் வந்திருக்கோம், திருப்பண்ணாகரம் கோயில் திருத்தூமாய் மாடம் இருக்கிற மாதிரி திருவண்ணைநல்லூர் கோயிலுக்கு என்ன பேரு, கோயிலுக்கு தனியா பேர் திருவருள் கோயில், ஆகவே அரசுரை அண்ணல்னா அந்த திருவண்ணைநல்லூர் ஆலயத்தை அங்க இருந்த அண்ணல் வைகண்டார், அந்த வைகண்டார் ஆகமத்தை ஆகமத்தில் உள்ள சிவஞான போதத்தை மொழிபெயர்த்து சொன்னார் என்று சொல்கிறார், ஆக பழைய நூல்கள் எல்லாம் சொல்லப்பட்டுள்ள செய்தி அப்படிதான் அது சொல்கிறார், ஆகவே அந்த மரபுபடி சொல்கிறார், முந்தும் ஆகமத்தை அரசுரை அண்ணல் மொழிபெயர்த்து உரைத்த நூல் முதலாம், அந்த நூலை முதல் நூலாக கொண்டு நெய்கண்ட தேவராயனார் மொழிவைத்து வைத்த தமிழ் சிவஞான போதத்தை முதல் நூலாக கொண்டு வழிநூலும் சார்வ நூலும் தோன்றியிருக்கின்றன, வழிநூலும் சார்வ நூலும் தோன்றியிருக்கின்றன, அவை தான் அவங்களுக்கு தெரியும், வழிநூல் அருள்மிகு சிவஞ்செய்த சித்தியார், சார்பு நூல் உமாவதி சிவஞ்செய்த சிவபிரகாசம், ஆக இந்த சிவஞான போதம் சித்தியார் சிவபிரகாசம் இந்த மூன்று நூல்களையும் முதல் நூல் வழிநூல் சார்பு நூல் என்பார்கள், இந்த நூல்களுக்கு பலரும் உரை செய்திருக்கிறார்கள் அந்த காலத்திலேயே. அந்த தெளிவில்லாத உரைகள் பல இருக்கின்றன. அந்த உரைகளை ஒருவரை குருவாக நம்பி அந்த தெளிவில்லாத உரைகளை பயின்று நற்கதி அடையாமல் பல உயிர்கள் வருந்தி வந்தன. அந்த உயிர்கள் எல்லாம் வருத்தம் நீங்கி நற்கதி அடையும் பொருட்டு, அந்த உயிர்கள் எல்லாம் வருத்தம் நீங்கி நற்கதி அடையும் பொருட்டு நீ சிந்தனை என்று உரை செய்தார். இந்த நீங்க உரை செய்து முப்போர்களை தெளிவாக விளக்கினார். பதி பத்து பாசம் செலுத்திட லலிதமா உரைத்து, லலிதமா என்றால் எளிமையாக எளிதாக உரைத்து, நற்கதி அடையா உயிர்களுக்கு இறங்கி நற்கதி கொடுத்திட வேண்டி சிந்தனையாக்கி பதிவது பாகம் செலுத்திட லலிதமா உரைத்து உன் திருவடி நீழல் மறுவிட வைத்த சேதிக சிகாமணி நீகான். ஏதோ நூறுக்கு பொருள் சொன்னவர்கள் மட்டுமல்ல, நூறுக்கு பொருள் சொல்லி அந்த சித்தான ஞானத்தையே அவர் கேட்டவர்களுக்கு ஏற்படுத்தி திருவடி நீழமே அவர்களை நேரத்தில் அவர்களை முக்கர்களாகவே ஆக்கிவிட்டார் என்று சொல்கின்றார். அப்படிப்பட்ட அனுபூதி அருளக்கூடிய பொருள் போதராசிரியர் மட்டுமல்ல, அவர் ஞானாசிரியர் மூன்றாவது குருமூர்த்தி இருக்கின்றார்களே அமலவான தேசியவர்கள், அவர் ஞானாசிரியர் என்பதற்கு இதெல்லாம் சான்றாக இருக்கின்றனர். திருவடி நீழல் மறுவிட தேசிய சிகாமணி நீகான் இதுதான் சொல்றார். ஐந்தரை அறவில் நடித்த வாழ் ஈரைந்து ஆவிய பிறவி நோய் தவிர ஐந்தரை பாம்பின் மீது நான் நடனமாடிய திருமாலுடைய பத்து பிறவிகளையும் இருந்தும் அவரை காட்டாருடைய ஆவடு குலத்தை அம்பலவானா அடியவருக்காகவும் மாணவியே என்று சொல்றார். இவ்வாறு பாடல்கள் இருக்கின்றன. தொன்றோறும் பொருள் புரிந்து கொள்வதற்கு ஏற்றபடி அது பதவியும் உள்ளது. மேலும் பல மேற்பொருளோடு இங்கு பார்த்துக் கொள்ளலாம். ஏனென்றால் ஐயாவர்கள் தசகாதிபர் சொன்னார்கள், அது போல ஐயா போன்றவர்கள் சொன்னார்கள். ஆகவே அது அந்த சுருக்கமாக சொல்ல இருந்தது, அது கொஞ்சம் விளக்கமாக சொல்லணும். அதுக்கு ஐயாவர்கள் நன்றாக ஒரு படிமுறை அமைத்து கொடுத்திருக்கிறார்கள். அதாவது வெள்ளவே சைவம் என்று கேட்டுப்படாமல் ஏதாவது பொதுவாக ஒரு ஆன்மீக நிலையில் ஏதாவது ஒரு சமயத்தை கழுவி அப்புறம்தான் தைவத்துக்கு வர முடியும். தைவ நூல்களே சொல்கின்றன, உயிர் எடுத்த உடனே வர முடியாது இல்லையா. புறச்சமய நெறி நின்றும் அகச்சமயம் மூக்கும் என்றுதான் அந்த படிமுறை வச்சிருக்கின்றார்கள். அப்படி வரும்போது தைவத்துல நோயும் போது நல்ல சிறப்பாக இருக்கும். தீசை தீசை பெறணும், தீசை பெறணும், அது ஒரு ஒரு வேட்கை இருக்கும் இல்லையா. திருமுறை தீசை பெற்று திருமுறை ஓடுனா இன்னும் சிறப்பு, அதேபோது சரி தீக்கை வரணுங்கிற வேட்கை ரொம்ப இருக்கும். அது இந்த நுழைவு தீக்கை வந்து சமய தீக்கை ஐயாவது சொன்னார்கள். அப்படி சமய தீக்கை பெற்று வந்து சிவனடி நம்ம ஈடுபட்டோம் என்றால் அதுதான் சரியை என்று சொல்லணும். சமய தீக்கை பெற்று நாம் கடைபிடிக்கின்ற சிவனடி தான் என்ன சொல்லப்படும், சரியை சொல்லணும். அந்த சரியையில வந்து முக்கியமாக என்னவென்றால் அந்த புற வழிபாடு உருவத்திருமேனி, சிவபெருமானுடைய உருவத்திருமேனியை செய்யப்படுகின்ற அந்த புற வழிபாடு தான் அங்கே முக்கியமாக இருக்கும். ஏன்னா புறத்தே காரியங்களை செய்வது தான் நமக்கு வந்து எளிது முதல்ல. ஏன்னா நம்மிடம் இருக்கின்ற கருவிகள் ஐம்பொறிகள்லாம் புறத்தே உள்ளவற்றை அறிவதற்கு தான் உதவுகின்றன. அக நோக்கிற்கு திரும்புவது முதலே வந்து முடியாது. ஆகவே புறத்தே எல்லாத்தையும் பார்த்து பழகி நம்ம வளர்ந்துருக்கிறோம். அதனால வழிபாடு ஒன்று புதுசா நம்ம ஈடுபடும் போது, அது சிவ வழிபாடு ஈடுபடும் போது அதை புறத்தே செய்வது தான் நமக்கு எளிதா இருக்கும். அதனால முதல் படியா அந்த சரியை வந்து புற வழிபாட்டிற்கு முதன்மை கொடுத்து வைத்திருக்கின்றார்கள். அப்படி புறக்கல்விகளை கொண்டு புற வழிபாடு செய்து உருவத்தின் மேலேயே வழிபாட்டின் போது அப்படியே கூட நம்ம நம்மை விட அனுபவத்தின் மூத்த சைவ மக்களை பார்க்கும்போது அவர்கள் விசேட தீட்சை பெற்று சிவபூர்த்தியை எல்லாம் பெற்று செய்வார்கள். நாம செய்யற நாம சமயதீட்சை பண்ணி செய்யற அனுஷ்டானத்தை விட இந்த சிவபூஜையெல்லாம் என்ன விரிவாருங்க ரொம்ப சிறப்பா இருக்கு. அவர் சிவபூஜை பெருமைகள்லாம் அவர்கள் மூலமாக புராணங்கள் மூலமாக எல்லாம் தெரிய வரும்போது அதுல வந்து புற வழிபாடு மட்டுமல்ல அக வழிபாடு உள்ளது. ஐயா சொன்னாங்க அகத்துல வழிபட்டு புறத்துல வழிபடணும் சிவபூஜையெல்லாம் அவர் சொன்னார்கள். அது மாதிரி அக வழிபாடும் அதில் சேர்ந்திருக்க, புற வழிபாட்டோடு அக வழிபாடும் சேர்ந்திருக்கின்றது. அப்போ இது என்ன சிறப்பா இருக்கணும்னு அந்த சிவபூஜை பெற வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தோடு அந்த விசேடத்தை பெறுவதற்கு ஒரு ஆர்வம் இருக்கின்றது, ஒரு பக்கம் இருக்கின்றது. அதை பெற்று அந்த சிவபூஜையினை அகத்தும் புறத்தும் ரெண்டுமே வழிபாட்டுகின்றார்கள். அகப்புற வழிபாடு அதெல்லாம் கிரியை நெறி. சிவபூஜை பெற்று அகத்திலும் புறத்திலும் வழிபாடு ஏற்றுக் கொண்டிருக்கிற நெறி கிரியை. அப்புறம் அக வழிபாடு விவ மட்டும் இல்ல, அகத்துல அக வழிபாட்டில் நிறைய இருக்கின்றன, நிறைய செய்திகள் அனுபவங்கள் இருக்கின்றன. அக வழிபாட்டாகவே முழுமையாக செய்யலாம், அவ்வளவு இருக்கின்றன. அது இறைவனோடு ஒன்றுவதற்கு நமக்கு மிகவும் துணை புரியும் அப்படின்னு சொல்லி புறத்தே நம்ம என்னென்ன பூஜா திரவியங்கள்லாம் வைத்து செய்கின்றோமோ அந்த பூஜா திரவியங்கள்லாம் அகத்திலேயே இருப்பதாக நாம் வந்து கருதி அந்த அகப்பூஜை செய்தால் அது இன்னும் ரொம்ப நமக்கு சிந்தனை ஒன்றுவதற்கு ரொம்ப துணை செய்யும் அப்படின்னு சொல்லி அகப்பூஜையை பற்றி கேள்விப்பட்டு அந்த அக வழிபாடு பண்ணுவதற்காக யோக நெறியிலே படுகிறது. அதுக்கு தீட்சை ஒண்ணுதான், விசேட தீட்சை வாங்கினா யோக பூஜையும் பண்ணலாம், சிவபூஜையில புறமும் அகமுமாக வழிபாடு செய்வோம். அதுல அக வழிபாடு நல்லா பயின்ற பிறகு அகத்திலே வழிபாடு செய்யக்கூடிய யோக நிலைக்கு உயரலாம். அதுக்கு தனியா ஒரு திசை இல்லை, விசேட திசையிலே என்ன செய்யலாம், நம்ம யோகமும் செய்யலாம். அந்த யோகம் பயின்று அக வழிபாடு பண்ணும்போது அப்ப அதற்கு மேலாக ஞானம் என்ற ஒரு நிலை, அதை பற்றி நமக்கு வந்து ஆர்வம் வரும். என்ன அப்படின்னா, அகத்துல வழிபாடு செய்தாலும் இந்த தத்துவங்களை துணை கொண்டுதான் செய்யும் இல்லையா. ஆகவே இந்த தத்துவங்கள் வந்து ஒரு பொருளிடத்துல வித்தியாசம் இடம், சிவபெருமான் எழுந்துள்ளக்கூடிய இடம் சொன்னார்கள், ஒரு மூர்த்தம் சொன்னார்கள். இந்த மாதிரி மூர்த்தமாக ஒரு பொருளிடத்துலதான் சிவபெருமான எழுந்துள்ள பண்ணிதான் நம்ம பூஜை பண்றோம். சிவபெருமானையே நேரடியாக தரிசித்து அவனை வழிபடக்கூடிய ஒரு வழிபாடு உள்ளது, அதுதான் ஞான வழிபாடு, அறிவாளர் செய்யக்கூடிய வழிபாடு என்றெல்லாம் முந்தைய வகுப்புகளிலே அவர்கள் பல முறை சொல்லியிருக்கிறார். அது கூட அனுபவத்தில் இருந்து சொல்வது என்றெல்லாம் கூட கேட்டார்கள் இல்லையா. அறிவால் செய்யக்கூடிய வழிபாடு, இப்ப வந்து நம்ம சிந்திச்சு பார்த்தோம்னா நம்ம நம்ம அறிவை பயன்படுத்தி தான் எல்லா வழிபாடும் செய்கின்றோம். ஆனா இந்த அறிவுக்கு வியஞ்சகமாக எது உள்ளது, வியஞ்சகம் கேள்விப்பட்டிருக்கீங்களா, துணை செய்வது, எது துணை செய்வது அவங்க வியஞ்சகம். சரியில செய்யற புற வழிபாடும் சரி, கிரியையில செய்யற அகப்புற வழிபாடும் சரி, யோகத்தில் இருக்கக்கூடிய அக வழிபாடும் சரி, தத்துவங்களை வியஞ்சகமாக கொண்டு செய்யப்படும். திருவருள் துணை நிச்சயமா வேணும், திருவருள் துணை இருக்கு. திருவருள் ஐயா சொன்ன மாதிரி ஞான சமுதிரத்துக்கு திருவருள் நேரடியாக உதவுகின்றன. நமக்கு தத்துவங்கள் வாயிலாகத்தான் உதவுகின்றது, மறைப்பு ஆற்றலாக இருந்து கொண்டு திரோதானமாக இருந்து கொண்டு தத்துவங்கள் வாயிலாகத்தான் நமக்கு அருள் செய்து கொண்டிருக்கிறது. அப்ப அந்த தத்துவங்களை வியஞ்சமாக கொண்டுதான் நாம என்ன செய்யறோம், தத்துவங்கள் வாயிலாகத்தான் வழிபட்டு வருகின்றோம். தத்துவங்கள் வாயிலாக வழிபடுகின்றோம். உலகத்து பொருள் ஒன்று சிவபெருமான எழுந்துருளை பண்ணி அதில் நிலைநிறுத்தக்கூடிய மந்திரங்களை சொல்லி பிரதிஷ்டை பண்ணி வழிபடுகின்றோம். அப்படி இல்லாமல் நேரடியாகவே அந்த சிவபெருமானை நாம் தரிசித்து வழிபடுவது எப்போது என்ற வேட்கை எப்போ வரும், புற வழிபாடு அக வழிபாடு எல்லாத்தையும் பயின்றவன் இல்லையா. இவ்வளவு தத்துவங்களை துணை கொண்டுதான் செஞ்சோம். நான்காவது நாம நேரடியா சிவத்தை அறிந்து வழிபடுவது எப்படி என்ற ஒரு தத்துவ திரை விலகி நேரடியாக அவனை வழிபடுவது எப்படி என்ற ஒரு இயக்கம் ஞான நிலைக்கு வரும். அது வந்து சிவபெருமான் மறைந்திருந்து அந்த வழிபாட்டில் வந்து உதவ முடியாது. அதனால் அவன் நேரடியா வழிபடணும், அப்ப சிவபெருமானே நேரடியா வரணும். ஆனா இந்த தத்துவங்கள் அதற்காக இந்த தத்துவங்கள்லாம் எனக்கு தடையாக இருக்கின்றன, இந்த தத்துவங்களை நீக்கி நான் சிவத்தை நேரடியாக காண்பேன், இந்த ஆன்மாவே முயன்றால் தத்துவங்கள் இருந்து அது நீங்கினால் அதுக்கு அறியாமைதான். ஏன்னா ஆனமரத்துக்கு சாரும் கேவலவத்தை தான் வரும் இல்லையா. ஆனா தத்துவங்களோடு இருக்கின்ற வரை அவனை நேரடியாக வழிபட முடியாது இல்லையா. உங்களுக்கு ஏதாவது கேட்டது ஞாபகம் தான், வந்தாரம் மகிழ்ச்சியா இருக்கும், வராட்டாம மகிழ்ச்சி தான், என்ன வேணாலும் சொல்லலாம். காட்டிலும் கரணம் ஒன்றும் இல்லையே காரணாதான், காட்டக்கூடிய இந்த கரணங்கள் தத்துவங்கள் இல்லை அப்படின்னா உயிர் ஒண்ணுமே காண முடியாது, அறியாமையில தான் வரும் இல்லையா. ஆனா இந்த கரணங்கள் இருந்து கொண்டிருந்தால் அவனை நேரடியாக அனுபவிக்க முடியாது இல்லையா. நாட்டிலும் இவற்றால் ஞானம் நணுகமும் ஒண்ணா, அந்த சிவஞானம் நேரடியா நமக்கு பொருந்தணும்னா இந்த தத்துவங்கள் இருக்கிறவரை சிவஞானம் நேரடியா பொருந்தாது, மறைப்பாகத்தான் சுரோதனமாக தான் பொருந்தும். எனவே இந்த தத்துவங்களை நம்ம நீங்கிவிட்டாலும் நமக்கு எதுவும் காண முடியாது, அறியாமை. தத்துவ கரணங்கள் இருந்து கொண்டிருந்தாலும் நமக்கு ஞானம் நேரடியா பொருந்தாது, எவ்வளவு அற்புதமா சொல்லியிருக்கார்கள். நாட்டியிடம் கரணம் ஒன்றும் இல்லையே காணனாதான், நாட்டிய இவற்றால் ஞானம் நடுகவும் ஒன்னா. ஏன் இப்படியும் முடியாது அப்படியும் முடியாதுங்க, தத்துவங்களை இருந்துகிட்டு இருந்தாலும் ஞானம் கிடைக்காது செய்யுங்க, அதுக்காக தத்துவத்தை விட்டாலும் ஞானம் கிடைக்காது, உள்ளது பேரும் அறியாமையில் விட வேண்டியதான் இருக்கு. அப்ப என்னதான் செய்வதுன்னா இந்த அடியோடு முடிச்சிடலையே, முன்னர் நீட்டிய தவத்தினாலே இளையருள் உருவாய் வந்து போட்டியிடும் இவற்றை நீக்கி குறைகளும் குடுதுமாறே. சொற்கள்னா எப்படி கிடைக்குதோ தெரியல, அந்த மோனைனா அப்படி எல்லாமே மோனையில கிடைக்கும். சொற்கள்னா வந்து கலைஞர்கள் வந்து ஏவர்த்திக்கின்றார் சொல்றாங்க, அப்படி சேக்கலா சொல்லிவிட்டாரு உமாசுவர், சேக்கலா சொல்லிவிட்டார் நாம கழிந்து எடுத்து கை நீட்ட அப்படின்னு சொன்னார். அந்த மாதிரிதான் இவருக்கும் இருக்கிறார். ஆகவே சிவபெருமானின் குருவாக வந்து இந்த தத்துவங்களில் இருந்து ஆன்மாவை விடுவித்தார், அப்போ ஆன்மாவுக்கு அறியாமல் வராது. அப்ப மட்டும் எப்படி வராதுன்னா நம்ம அருளோடு அந்த ஆன்மாவை ஒன்றாக்கி விடுகின்றார். அப்போ அதுவரை காட்டிக் கொண்டிருந்தவை தத்துவங்கள், இப்போ அந்த உயிருக்கு எல்லா செய்யும் அருளை காட்டும். தத்துவங்கள் காட்டியது போக இப்ப அருளே என்ன செய்யும் உயிருக்கு, அது எதெல்லாம் அறியணுமோ அத்தனையும் அருளே காட்டும் இல்லையா. ஆகவே அதுக்கு அருளை வியஞ்சகமாக ஆக்கிவிடுகின்றான், தத்துவங்களை வியஞ்சகமாக துணையாக இருந்த தத்துவங்களை நீக்கி இதெல்லாம் உயிர் துணை அல்ல, இதெல்லாம் தற்காலிக துணை தான், அருந்துணை அருந்துணையாவது இது அவருடைய அருள் தான். ஆகவே அந்த தன்னுடைய அருளோடு உயிரை சேர்த்து விடுகின்றார். அருளால் அது எல்லாருமே அடைகிறது. ஆணவத்தில் சார்ந்தால் தானே அறியாமல் இருப்போது. தத்துவங்களிலிருந்து உயிரை விடுவித்து தான் அருளோடு உண்டாக்கி விடுகின்றார். அருள்னா என்ன? அவருடைய அறிவு தான். அது அருள் அருள் ஏன் நூல் சொல்லுதுன்னா அந்த அறிவு நமக்கு அருள் செய்வதற்கு மட்டுமே பயன்படுகிறது இல்லையா. இப்ப விஞ்ஞான அறிவு வந்து பாருங்க, நமக்கு உதவி செய்து கொஞ்சமா பயன்படுது. நீங்க வந்து தீவிரவாதிகள்னா நவீன விஞ்ஞான பிரிவுகள் தான் வச்சிருக்காங்க இல்லையா. அவன் அதில் வந்து நல்லதும் செய்யலாம் கெட்டதும் செய்யலாம், அவ்வளவுதான் இருக்கு. ஆனா இறை அருள் வந்து நமக்கு வந்து நல்லது மட்டுமே செய்யும். நன்று உடையானே செய்யது இல்லானே அப்படி இன்னொரு பொருள் கிடையாது. அதான் அவர் சொன்னார். அப்படி அந்த மாதிரி இன்னொரு பொருள் கிடையாது. நன்று இருந்தா இன்னொரு பக்கம் தீமையோடு தான் எந்த பொருள் இருக்கும். அதனாலதான் நன்று உடையாமே இப்ப இருக்கல. நன்று எவ்வளவு நன்றான பொருளா இருந்தாலும் கொஞ்சம் தீமையும் இருக்குமே அப்படின்னு நினைக்க முடியாது. தீயது இல்லாமே அதையும் தனியா சொல்லியிருக்காங்க. அப்படின்னாலே அது அறிவு, அவனுடைய அறிவு சிவ ஞானம் நமக்கு அருள் செய்வதற்கு மட்டுமே அது உரியது. ஆகவே அந்த அறிவையே அருள் அருள் என்றே சொல்கின்றோம். தன்னுடைய அறிவுக்குள் ஆன்ம அறிவை சேர்த்து விடுகின்றான். அப்ப சிவனுடைய அறிவை கொண்டே அந்த ஆன்ம அறிவு எல்லாருக்கும் தான். இதுக்கு முன்பும் ஆன்ம அறிவாக தான் வழிபட்டது. ஆனா விரோதமான சக்தியா இந்த சிவன் அறிவு மறைத்து நிற்க தத்துவங்களை சார்ந்து வழிபட்டது. இப்போ இந்த ஞான நிலையை அறிவால் வழிபடுது. தன் அறிவால் சிவன் அறிவை சார்ந்து அந்த சிவன் அறிவையே கண்ணாக கொண்டு இந்த தத்துவமாகிய கண்ணை விட்டுவிட்டு சிவன் அறிவையே கண்ணாக கொண்டு அந்த சிவனை வழிபடுகிறது. அது ஐயா அவர்கள் சொன்ன அந்த அறிவால் வழிபடுது. அது அவன் அருளையே கண்ணாக காணினார் என்று சொன்னார். எதிர்மறையில சொன்னார். இந்த அருள் தான் அவருடைய அறிவு தான், சிவன் ஞானம் தான். திருவடி என்று உருவடிக்கு சொல்வதும் அந்த சிவன் சிவனுடைய ஞானம் தான், சிவன் அறிவு தான். திருவடியும் அதுதான், திருவருளும் அதுதான். திருவடியை சார்ந்தார்னா அவனுடைய அருளை சார்ந்தார், அவனுடைய அறிவை சார்ந்தார்னா. அப்படினாலே அந்த நிலை அப்படி அந்த தத்துவ கருவிலிருந்து ஆன்மாவை விடுவித்து தன்னுடைய அருளிலே சுவாமி அந்த ஆன்மாவை இணைக்கின்றார் இல்லையா. அந்த இணைக்கின்ற அந்த முறையில தான் இந்த பத்து காரியங்களும் நடக்கின்றன. அந்த ப்ராசஸ்ல தான் அந்த பத்து நடக்கும். தத்துவங்களிலிருந்து ஆன்மாவை விரித்து தன் அருளோடு கூட்டி இருக்கின்ற அந்த செயல்முறையில் தான் இந்த பத்து காரியங்களும் ஒவ்வொன்றாக நடக்கின்றன. அப்ப என்ன அப்படின்னு சொன்னா, தத்துவங்களிலிருந்து ஆன்மாவை விடுவித்து தன் ஞானத்தோடு ஆன்ம ஞானத்தை இணைக்கின்றார் இல்லையா. தன் ஞானத்தில் ஆன்ம ஞானத்தை அடங்குபடி செய்கின்றார். அது செய்யும் போது திரும்ப அந்த தத்துவங்கள் மேல ஆன்மாவுக்கு இசை வந்துடக்கூடாது. ஏன்னா பழைய பயிற்சின்னு ஒண்ணு இருக்கு இல்லையா. எத்தனையோ பிறவிகள், எத்தனையோ பிறவிக்கு சொன்னாங்க கடல் நீரை கூட ஆந்திரலாம் சொன்னாங்க. அவ்வளவு பிறவி இருக்குது, அவ்வளவு பிறவிகள் அந்த தத்துவங்கள் கூட இந்த ஆன்மாவுக்கு பயிற்சி இருக்கு. அப்ப பழைய பயிற்சினாலும் திரும்பவும் அந்த தத்துவங்கள் கூட சாரணுங்கிற எண்ணம் வந்துட்டுனா அப்ப வந்து அது முத்தி முத்தியில் அது நிலையா இருக்க முடியாது. அதனால தத்துவங்களை காட்டியிருக்காங்க. தத்துவங்களை வந்து ஆன்மாவை பிரித்து தன் அருளோடு சேர்த்து தன் ஞானத்தோடு சேர்த்து தன் ஞானத்தின் வாயிலாக அந்த தத்துவங்களை அறிவுபடி செய்கின்றார். அப்படி அறியும் போது அந்த தத்துவங்கள் எவ்வாறு தொழிற்படுகின்றன என்று உயிர் அப்பதான் அறியும். அது சரிய வழிபாட்டில் இருக்கும் போதோ, தெரிய வழிபாட்டில் இருக்கும் போதோ, யோக வழிபாட்டில் இருக்கும் போதோ அது தத்துவங்களை பற்றி தத்துவங்களை தன்னில் வேறாக அறியவில்லை, தன்னில் வேறாக அறியவில்லை. இப்ப நாம எல்லாம் ஏதாவது நெறியதான் இருக்கிறோம், நம்ம தத்துவங்களை நம்பி வேறாக அறியலாம். ஏன்னா அவற்றோடு பிரிக்க முடியாதுன்னு நம்ம கலந்துருக்கின்றோம். இந்த தத்துவ கருவிகளை கொண்டு உலக பொருள்களை தான் நாம் அறிய முடியுமே ஒழிய இந்த தத்துவ கருவிகளே நம்ம நினைக்க முடியாது, அறிய முடியாது. ஏன்னா இவற்றை அறியணும்னா இவற்றை நம்பி வேறாக பிரிந்து பார்க்க வேண்டும். இவற்றை பிரிந்தாலே நமக்கு ஆணவ சார்பு தான், அப்ப அறியாமை தான், ஒன்னையும் அறிய முடியாது. அப்ப இவற்றை விட்டு பிரிந்து அதே சமயத்தில் நாம் அறிவோடும் விளக்க வேண்டும், அறிவு விளக்கத்தோடும் இருக்க வேண்டும். அப்ப இவற்றை விட்டு பிரிந்து நாம சிவஞானத்தை சார்ந்தால்தான் அந்த சிவஞானத்தால் இவற்றை நம்ம வேறாக என்ன செய்யலாம், காணலாம். நம்ம வேறாக காணலாம். அப்படி காணும் போது ஒவ்வொரு தத்துவமும் எப்படி தொழிற்படுகின்றது என்பதை அப்போ அந்த சிவஞானமே நமக்கு உணர்த்தும். எந்த நிலையிலும் நாம உணர்த்த உணர்வர்கள் தான் சிவஞானம். அப்ப நமக்கு உணர்த்துகிறது இந்த தத்துவம் இப்படி இப்படி தொழிற்படுது. சிவஞானம் உணர்த்த தத்துவங்களின் தொழிற்பாட்டினை உயிர் அறிந்து கொள்ளுதல் அதுதான் முதல் காரியம். தத்துவ ரூபம், தத்துவ ரூபம் என்பது 36 தத்துவங்களின் தொழிற்பாட்டினை அறிதல். 36 தத்துவங்களின் தொழிற்பாட்டினை அறிதல் ரூபம் என்பது 36 தத்துவங்களின் தொழிற்பாட்டினை அறிதல். முப்பத்தாறு தத்துவம் தெரியும். நிலம் முதல் நாதம் வரை ஒடுக்க முறையை சொல்லணும் அப்படின்னு. தோற்க முறையினா நாதம் முதல் நிலம் வரையும் சொல்லணும். 36 தத்துவங்களை தொழிற்பாட்டினை அறிதல் தத்துவம். தத்துவங்களை பிரித்தறிவதற்கு நாம சொல்லலாம். இப்ப விளக்கினை கொண்டு நாம வந்து என்ன பண்றோம், மற்ற பொருள்களை காண்கின்றோம். மற்ற பொருள்களை காண்கின்றோம். இருட்டில் இருக்கும்போது, இருட்டில் இருக்கும்போது விளக்கின் துணை கொண்டு சில பொருள்களை காண்கின்றோம். அது மாதிரி மலச்சார்பில் இருக்கும்போது தத்துவங்களை துணை கொண்டு ஐம்புலங்களை அறிகின்றோம். கதிரவன் உதிச்சுட்டாங்க இல்லையா, அப்ப விளக்கை எப்படி காண்போம்? கதிரவன் ஒளியால் மற்ற பொருள்களை எப்படி பொருள்களாக காண்கிறோமோ அது மாதிரி கதிரவன் ஒளியால் இந்த விளக்கையும் மற்ற பொருள்களும் ஒரு பொருள் மாதிரி காட்டு காணுமோ இல்லையா. கதிரவன் உதிக்கிற வரைக்கும் அந்த விளக்கு நமக்கு காட்டக்கூடிய கருவியாக இருந்தது. இந்த இருட்டில் இருந்த வரை இந்த விளக்கு நமக்கு மற்ற பொருள்களை காட்டக்கூடிய கருவியாக இருந்தது. ஆனா கதிரவனே உதித்த பிறகு அந்த விளக்கு என்ன ஆயிடுது, மற்ற பொருள்களை போல இதுவும் காணப்படும் ஒரு பொருளாக இருக்கிறது. காட்டக்கூடிய கருவியை தகுதி அப்பாவுக்கு நீங்கி விட்டது. அத மாதிரி ஆணவ இருளிலே நாம் இருக்கின்ற வரை இந்த தத்துவங்கள் விளக்குமாறு இருந்து இந்த ஐம்புல விடயங்களை காட்டி வந்தன. அந்த சிவசூரியன் உதயமாக இருக்க பிறகு இந்த தத்துவங்களும் மற்ற அறியப்படும் பொருள்கள் மாதிரி நம்மி வேறாக அறியப்படும் பொருளாக இருக்கும். இலக்கணைய மாயை அறிவாதி கண்மத்து அருமையாக இப்படி சிவஞானத்தை கண்ணாக கொண்டு இந்த தத்துவங்களின் தொழிற்பாட்டினை அறிதல் தத்துவ ரூபம். சரி, இந்த தத்துவங்கள் எல்லாம் சடம் தானே, அப்போ அவை தானாக தொழிற்படுமா என்று சிந்தனை இன்னும் வளர்கின்றது. இந்த தத்துவங்கள் தொழிற்படுகின்றன அறிஞ்சோம் தத்துவ ரூபம். சடமாகிய தத்துவங்கள் எப்படி தானாக தொழிற்படும், அப்போ இவை வந்து திருவருளால் தான் தொழிற்படுகின்றன, சிவஞானத்தால் தான் இந்த தத்துவங்கள் தொழிற்படுகின்றன என்று அறிதல் தத்துவ தரிசனம். தொழிற்பாட்டு தத்துவ ரூபம். தத்துவங்கள் தொழிற்பட்டாலும் இவை சடமே, திருவருளால் தான் தொழிற்படுகின்றன என்று அறிதல் தத்துவ தரிசனம். ரூபத்தை விட அவங்க வளர்ச்சி உற்ற நிலை இந்த தரிசனம். அப்புறம் இந்த தத்துவங்களை திரிந்துவிட வேண்டியதுதானா அப்படின்னு ஒரு எண்ணம் இல்லையா, தெரியும் போது ஒரு எண்ணம் திரிந்துவிட வேண்டியதுதானா, திரும்ப தேர்வதா, எவ்வளவு காலம் இந்த தத்துவங்கள் கூட பழகிக்கிறோம், அவ்வளவுதையும் 36 விட்டுட்டு போகுதுன்னா எப்படி இல்லையா அப்படின்னு ஒரு எண்ணம் வரும்போது இந்த தத்துவங்களா நமக்கு முழு முதலாக இருந்து உதவி வந்தன. இந்த தத்துவங்கள் நமக்கு கருவிகளாகத்தான் இருந்தன. இந்த தத்துவங்களோடு நம்மை சேர்த்து வைத்தது யார், இந்த தத்துவங்களோடு நம்ம கூட்டி இத்தனை பிறகு நம்மை வளர்த்தது யார், அவனை சார்வதுதானே நமக்கு வந்து சிறந்த சார்பு, அதுதானே நமக்கு பாதுகாப்பு, அரண் ஆனந்தம் எல்லாம் அறம் தான். அறம் இல்லையா, நம்ம ரெட்டுக்குடியும் போட்டு அறந்துமே அறம் தான் நமக்கு அறம். அதான் பாதுகாப்பு எல்லாத்திலே இருக்கும், பிறகு பெருங்கடல்ல கிடைக்காம பாதுகாப்பா இருக்கும் அவன் தான் இல்லையா. ஆகவே பாதுகாப்பாளர்கள் மட்டுமல்ல பேரின்பத்தை வேறு கொடுக்கின்றான். துன்ப நீக்கம் மட்டுமல்ல, 10 சித்திரம் என்ன துன்ப நீக்கம், 16 சித்திரம் இன்ப ஆட்டம் இல்லையா. ஆகவே அப்போ அந்த சிவனை சேர்வது தான் சிறந்த சார்பு. ஆகவே இந்த தத்துவ கருவிகள் இவை சடம் ஆகையினாலே சடப்பொருளாகிய விடயங்களைத்தான் காட்டுமே ஒழிய சிவனை ஒருபோதும் இவை காட்ட மாட்டா என்று கருதி அவற்றின் மீது பற்றை விடுதல் தான் தத்துவ சுத்தி. தத்துவ கருவிகள் சடப்பொருளாகிய விடயங்களை காட்டுமே ஒழிய அறிவு பொருளாகிய சிவனை காட்ட மாட்டா என்று தெரிந்து இந்த தத்துவ கருவி மீது உள்ள பற்றை விட்டுவிடுதல், தத்துவ கருவி மீது உள்ள பற்றை விட்டுவிடுதல்.